ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மருத்துவ ஆராய்ச்சிப் பணிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டில் பிஜேபி மாநில செயல் தலைவராக டாக்டர் ரவீந்திரகுமார் ராய் நியமிக்கப்பட்டுள்ளார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான மேலும் ஒரு வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டாருடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மருத்துவ ஆராய்ச்சிப் பணிகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் 5 புதிய மருத்துவ ஆராய்ச்சிப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மருத்துவத்துறையில் சுயசார்பினை எட்டுவதற்கு இந்த ஆராய்ச்சிப் பணிகள் வலு சேர்க்கும் என்று அவர் தெரிவித்தார். எதிர்கால மருத்துவ சவால்களை எதிர்கொள்வதற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்று திரு ஜே பி நட்டா கூறினார். இணையதள பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுக்களின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இந்த பேச்சுக்களில் பங்கேற்றனர். சாலை பாதுகாப்பின் ஒரு பகுதியாக தரமான தலைக்கவசம் உற்பத்தி செய்யப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்யுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு மத்திய அரசு சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. தரமற்ற தலைக்கவசம் உற்பத்தி செய்யப்படுவதை கண்டறிந்தால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை தரமற்ற தலைக்கவசம் உற்பத்தி செய்தது தொடர்பாக 162 நிறுவனங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் 4 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 13 தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நிறைவடைந்தது. 50 பேர் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். அதிகபட்சமாக பெலகஞ்ச் தொகுதியில் 17 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். மனுக்கள் மீதான பரிசீலனை வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் புதன்கிழமை கடைசி நாளாகும். ஜார்க்கண்டில் பிஜேபி மாநில செயல் தலைவராக டாக்டர் ரவீந்திரகுமார் ராய் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ளார். இந்த நியமனம் உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான மேலும் ஒரு வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. 23 பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதன்படி நிலங்கா தொகுதியில் திரு அபய்குமார் சதீஷ்ராவ் சலுன்கேவும் அக்கோட் தொகுதியில் திரு மகேஷ் கங்கனேவும் போட்டியிடுகின்றனர். சென்னை மெட்ரோ ரயில் 2 கட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டாருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனையின் போது 2 கட்ட பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3 முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், கேரளா மற்றும் மாஹேயின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மதுரையில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
மதுரை மாநகரில் கடந்த சில தினங்களாக மாலை நேரங்களில் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் நேற்றைய தினம் சில மணி நேரம் மிக கனமழை பெய்ததைத் தொடர்ந்து மதுரை மாநகர் பகுதியான செல்லூர், புதூர், பீபிகுளம் மற்றும் ஆணையூர், கூடல்புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக மதுரை பீபிகுளம் அருகே உள்ள தாழ்வான பகுதியான முல்லை நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் நேற்று இரவு முதல் இப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். குறிப்பாக முல்லை நகர் பகுதியில் நூற்றுக்கணக்கான வீடுகள் உள்ள நிலையில் அருகில் உள்ள கண்மாயில் உபரி நீர் வெளியேறி வரும் நிலையில் மழைநீரும் சேர்ந்துள்ளதால் தண்ணீர் போக இடமின்றி வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் நேற்று இரவு முதல் வீடுகளுக்குள் குடியிருப்பு வாசிகள் இருக்க முடியாமல் வெவ்வேறு பகுதிகளுக்கு செல்ல துவங்கியுள்ளனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
இந்நிலையில் மதுரையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்புப் பணிகளை முழுவீச்சில் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சூடானில் துணைநிலை ராணுவப்படையினர் நடத்திய தாக்குதலில் 50 மேற்பட்டோர் உயிரிழந்தனர், 200 மேற்பட்டோர் காயமடைந்தனர். மத்திய சூடான் பகுதியில் உள்ள அல்ஷெரிகா கிராமத்தில் துணைநிலை ராணுவப்படையினர் இந்த தாக்குதலை நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்நாட்டு ராணுவத்தினருக்கும் துணைநிலை ராணுவப்படையினருக்கும் இடையே நடைபெற்று வரும் மோதலே இதற்கு காரணம் என்று தகவல்கள் கூறுகின்றன. இந்த தாக்குதலுக்கு சூடான் வெளியுறவுத்துறை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. காங்கோவில் குரங்கு அமைக்கான இரண்டாம் கட்ட தடுப்பூசி இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. முதல் கட்ட தடுப்பூசி இயக்கம் கடந்த 5 தொடங்கியது. இதில் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தற்போது தொடங்கப்பட்டுள்ள இரண்டாம் கட்ட தடுப்பூசி இயக்கத்தில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ள பிரிவினருக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் யுக்ரைனில் பயணம் மேற்கொள்ளும் திட்டத்தை ரத்து செய்யுமாறு அந்நாட்டு அதிபர் திரு வெலோடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்ற திரு அன்டோனியோ குட்டரஸ் சுவிட்சர்லாந்தில் கடந்த ஜூன் மாதம் யுக்ரைன் நடத்திய அமைதிக்கான மாநாட்டில் பங்கேற்காததை சுட்டிக்காட்டி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அல்பேனியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 65 எடைப்பிரிவில் ஷிக்ஷாவும் 57 எடைப்பிரிவில் நேஹா சர்மாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 359 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புனேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான இன்று 5 இழப்பிற்கு 198 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2 இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய நியூசிலாந்து 255 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக டாம் லாத்தம் 86 ரன் எடுத்தார். வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுகளையும், ஜடேஜா 3 விக்கெட்டுகளையும், அஸ்வின் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 359 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2 இன்னிங்ஸை ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 110 ரன் எடுத்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் கொலரடோவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட 30 நாடுகளைச் சேர்ந்த 180 மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ரயில்வே வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா கோப்பையை வென்றது. இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஜெர்மனியை வென்றது. மலேசியாவில் நடைபெற்று வரும் ஜோஹர் கோப்பைக்கான ஜூனியர் ஹாக்கி போட்டியின் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 17-21, 21-11 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் மேத்தியாஸ் கிக்லிட்ஸை வென்றார். மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் 21-6, 17-21, 21-19 என்ற செட் கணக்கில் அஜர்பைஜானின் டிக்கி டிவி பேங்கெட்ஸுவை வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ருமேனியாவின் பெர்னடேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அகான்ஷா சலூன்கே இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யஷஸ்வினி கோர்படே கிரிட்டிவிகா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ ஆராய்ச்சிப் பணிகளுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டில் பிஜேபி மாநில செயல் தலைவராக டாக்டர் ரவீந்திரகுமார் ராய் நியமிக்கப்பட்டுள்ளார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலுக்கான மேலும் ஒரு வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டாருடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.